ஞாயிறு சிந்தனை.
பாரக் ஒபாமா இது குறித்து தன் கவலையை தெரிவித்தார். மெர்க்கல் இதனால் அதிக கோபம் அடைந்துள்ளார். சர்க்கோசி இதை கட்டுப்படுத்த விரும்புகிறார். ஆனால் இதனால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் எந்த தலைவரும் இதை பற்றி பேசுவது இல்லை. என்ன அன்பர்களே, சென்ற வாரம் போல மீண்டும் செய்தியோடு ஆரம்பிப்பதாக நினைக்கிறீர்களா? அப்படி இல்லை. செய்தி போல தொனிக்கின்ற இந்த வரிகள் ஒரு கட்டுரையின் துவக்க வரிகள். இந்த கட்டுரையுடைய தலைப்பு என்ன தெரியுமா? வரி விலக்கு என்னும் தஞ்சம் அழிக்கும் நாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள செல்வங்களை மீண்டும் பெற வேண்டும். 2009 வெளியான ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்து இது. நமக்கு புதிதான கருத்து அல்ல. தவறான வழிகளில் சட்டத்தின் கண்களை குருடாக்கிவிட்டு தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்துள்ள நமது அமைச்சர்களும் அரசியல் தலைவர்களும் பெரும் பணக்காரர்களும் பல ஆண்டுகளாக செய்து வந்துள்ள ஒரு அக்கிரமத்தை பற்றி மீண்டும் ஒருமுறை இந்த புத்தகம் அலசுகின்றது. புத்தகத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? இந்தியாவில் திருடி அயல்நாட்டில் சேர்க்கப்பட்டுள்ள செல்வங்கள், எப்படி இதை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவது? ஸ்டோலன் இந்தியன் வெல்த் அப்ராட், ஹவு டு பிரிங் இட் பேக். அன்பு நெஞ்சங்களே, இந்த வார சிந்தனைகளும் போன வார சிந்தனைகளும் ரொம்ப நெருங்கிய தொடர்புடையவை. போன ஞாயிறன்று முட்டாள் செல்வந்தனை பற்றி இயேசு கூறிய அந்த உவமையோடு லூக்கா நற்செய்தியின் 12 22 திருவசனத்தோட அந்த வாசகம் முடிந்தது. இந்த வாரம் அதே 12 32 திருவசனத்தில் இயேசு தொடர்ந்து பேசுவதாக இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. இன்றைய நற்செய்தியின் முதல் இரு வசனங்களை மட்டுமே நமது சிந்தனைக்கு இன்று எடுத்துக்கொள்வோம். அந்த இரு வசனங்களையும் இப்போது கேட்போம்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 12. சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்றுப்போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும்.
திருடன் நெருங்காம பூச்சி அரிக்காம செல்வம் சேர்க்கின்ற வழிகள் என்னென்ன என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போது மேலே குறிப்பிட்ட இந்த கட்டுரை, இந்த புத்தகம் என்னுடைய கண்களில் பட்டது. திருடன் பூச்சி இவைகள் மட்டுமில்லாம சட்டம் வரி இவைகளிடமிருந்தும் தங்களுடைய செல்வங்களை காப்பாற்ற இந்திய செல்வந்தர்கள் மேற்கொண்டுள்ள பல முயற்சிகள் இந்த புத்தகத்தில் அலசப்பட்டுள்ளன. 1947 இந்த கொள்ளை ஆரம்பமாகிவிட்டதென்று இந்த புத்தகத்தின் ஒரு அத்தியாயம் சொல்கின்றது. 1947 சூறையாடப்பட்ட பொது சொத்துக்களை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வருவோம் என்பதுதான் அந்த கட்டுரையின் தலைப்பு. இப்படி சூறையாடப்பட்ட சொத்துக்களின் மதிப்பு எவ்வளவு இருக்கும்? எந்த ஒரு கணக்கிலும் காட்டப்படாத இந்த செல்வங்களை மதிப்பிடுவது அவ்வளவு எளிதல்ல. இருந்தாலும் 2002 to 2006 ஐந்து ஆண்டுகளில் மட்டும் இப்படி இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளில் சேர்க்கப்பட்ட செல்வத்தின் மதிப்பு 688,000 crore என்று மற்றொரு அத்தியாயத்தில் ஒருவர் பேட்டி அளித்துள்ளார்.
மனிதாபிமானம் மனம் பாடும் கானம்.
அன்பர்களே, இது நம்ம நாட்டில் மட்டும் நிலவுகின்ற குற்றம் என்று தவறாக கணக்கு போடாதீங்க. இன்றைய ஞாயிறு சிந்தனையை ஆரம்பித்த போது பாரக் ஒபாமா, மெர்க்கல், சர்க்கோசி என்று முதல்தர நாடுகளின் அரசு தலைவர்களை பற்றி நான் கூறினேன். அவர்கள் நாடுகளிலும் இதுபோல செல்வத்தை பிற நாடுகளில் சேர்த்து வைத்திருக்கும் பல செல்வந்தர்கள் உள்ளனர். இப்படி தவறான வழிகளில் குவிக்கப்பட்ட செல்வங்கள் தவறான இடங்களில் சேர்ந்து விட்டதனால இந்த உலகம் 2007 பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அழிவை சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த அழிவை பொருளாதார உலகில் ஏற்பட்ட ஒரு சுனாமி என்று கூட ஒரு சில பேர் விவரித்தனர். இந்த பெரிய பொருளாதார சரிவிலிருந்து உலகம் இன்னும் மீண்டு வரவில்லை அன்பர்களே. இந்த சீரழிவு உலகை உலுக்கி எடுத்தபோதுதான் அரசு தலைவர்கள் இந்த கருப்பு பணத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தனர். நம்முடைய தலைவர்களுக்கோ உலகத் தலைவர்களுக்கோ கருப்பு பணம் என்பது ஒரு புதிய கண்டுபிடிப்பு அல்ல. ஏற்கனவே 2005 இந்த கருப்பு அழுக்கு பணத்தை பற்றி ரேமன் டபிள்யூ பேக்கர் என்பவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். பேக்கரின் கணிப்புப்படி 2001 உலகில் இருந்த கருப்பு பணத்தின் மதிப்பு 11.5 trillion. இந்த தொகை ஒவ்வொரு ஆண்டும் $1 trillion அதிகமாகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். $1 trillion என்பது எவ்வளவு பெரிய தொகை தெரியுமா அன்பர்களே? விளையாட்டா சிந்திக்கணும்னாக்க, இந்த பணத்துல நீங்க 1 மில்லியன் அதாவது 10 லட்சம் டாலர்கள் ஒவ்வொரு நாளும் செலவு செஞ்சீங்கன்னா, இந்த பணத்தை செலவு செய்வதற்கு 10 லட்சம் நாட்கள் அதாவது 2740 ஆண்டுகள் உங்களுக்கு ஆகும். விளையாட்டு சிந்தனையை ஒதுக்கி வைத்துவிட்டு சமுதாய அக்கறையோடு சிந்திக்கணும்னாக்க, நமது நாட்டில் உள்ள 100 கோடியையும் தாண்டிய மக்களுக்கு இந்த பணம் சமமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டால், ஏழை பணக்காரர் என்று ஒவ்வொருவருக்கும் குறைந்தது 40,000 ரூபாய் கிடைக்கும். அன்புள்ளங்களே, ஒரு சில குடும்பங்களில் 40,000 ரூபாய் என்பது ஒரு ஆண்டுக்கான வருமானம். இந்தியாவில் உள்ள வசதி படைத்தவர்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மார் என்று இந்த எல்லா நாடுகளிலும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களுக்கு இந்த தொகை பகிர்ந்து அளிக்கப்பட்டால், அவர்கள் ஓர் ஆண்டுக்கு யாரிடமும் கையேந்தாமல் சுயமரியாதையோடு வாழ முடியும். அந்த அளவு பணம் இது. பணத்தினுடைய மதிப்பை வெறும் எண்ணிக்கையாக, அதாவது 1 டிரில்லியனுக்கு எத்தனை பூஜ்யங்கள் என்று பார்ப்பதற்கு பதிலாக, இப்படி மக்கள் வாழ்க்கையோடு, அதுவும் ஏழை மக்கள் வாழ்க்கையோடு இணைத்து பார்க்கும்போதுதான் இந்த பணத்தின் மதிப்பு தெரியும். அதற்கு பதிலாக இந்த பணம் வங்கிகளில் குவிந்திருந்தால் வெறும் பூஜ்யங்களாகத்தான் இருக்கும்.
மனிதாபிமானம் மனம் பாடும் கானம் மலராகும் அன்புக்கு நில நீருமாகும் தெய்வீகம் இசையாக அடிநாதமாகும்.
பணம் என்பது உரம் போன்றது. உரமானது குவித்து வைக்கப்பட்டிருக்கும் போது அது நாற்றம் எடுக்கும். அதிக நாட்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் உரம் தன்னுடைய பயனையும் இழக்கும். ஆனால் அது நிலங்களில் பரப்பப்படும் போது வளம் தரும் உயிராக மாறும். பயனற்று நாற்றம் எடுக்கும் அளவுக்கு 1 டிரில்லியன் டாலர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பற்பல அயல்நாட்டு வங்கிகளில் கருப்பு பணமாய் குவிக்கப்படுகின்றது. அவங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க, இதை பத்தி நாம் ஏன் கேள்விகள் எழுப்பணும் என்று உங்களுக்கு தோன்றலாம். அப்படி இல்லை அன்பர்களே, நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த பணம் எல்லாம் சரியான வழியில் வராத பணம். எனவேதான் இவை தங்கள் நாட்டை விட்டு பிற நாடுகளில் தஞ்சம் புகுகின்றன. எனவேதான் இவற்றை கருப்பு பணம் என்றும் சொல்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகும் இந்த 1 டிரில்லியன் டாலர்களில் பாதிக்கு பாதி, அதாவது 500 பில்லியன் டாலர்கள் வளரும் நாடுகளிலிருந்து கொள்ளையடிக்கப்படுகின்றன என்று ரேமண்ட் பேக்கர் தன்னுடைய புத்தகத்தில் கூறியுள்ளார். ரேமண்ட் பேக்கரின் கணக்குப்படி 2001 ஆம் ஆண்டு 11.5 டிரில்லியன் டாலர்களாக இருந்த இந்த கருப்பு பணம் இப்போது ஒவ்வொரு ஆண்டும் 1 டிரில்லியன் என்று அதிகரித்து 20 டிரில்லியன்களுக்கு மேல் உயர்ந்திருக்கும். பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இந்த 20 டிரில்லியன் டாலர்கள் உலகில் உள்ள எல்லா ஏழைகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டால், எல்லா ஏழைகளும் குறைந்தது 10 ஆண்டுகளாவது தர்மம் கேட்காமல் நல்ல உடல் உள்ள நலனோடு வாழ முடியும். எவ்வளவு அழகான கற்பனை அன்பர்களே! உலகில் எந்த ஒரு மனிதரும் அடுத்தவரிடம் கையேந்தாமல் 10 ஆண்டுகள் இந்த உலகம் இருந்தால் அது விண்ணுலகம்தானே? இதைத்தானே இயேசுவும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று இன்றைய நற்செய்தியில் சொல்லியிருக்கின்றார். பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இந்த 20 டிரில்லியன் டாலர்கள் கருப்பு பணத்தை, அதுவும் ஏழை நாடுகளிலிருந்து ஏழைகளிடமிருந்து திருடப்பட்ட கருப்பு பணத்தை பற்றி இயேசுவிடம் சொன்னால் அவர் என்ன சொல்லக்கூடும்? ஒருவேளை ஒன்றும் சொல்லாமல் சாட்டையை கையில் எடுப்பார். அன்று எருசலேம் கோவிலை சுத்தம் செய்தது போல கருப்பு பணத்திற்கு தஞ்சம் தருகின்ற வங்கிகளில் நுழைந்து அவைகளை சுத்தம் செய்வார். அல்லது மௌனமாக அழுவார். அன்று எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டதை போல் இவர்களையும் நினைத்து கண்ணீர் விடுவார். இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்வார் செய்வார் என்பதெல்லாம் நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் அவர் இன்று நம்மை பார்த்து தெளிவாக சொல்லியுள்ளவைகளை நாம் எவ்வளவு தூரம் கேட்கப் போகின்றோம், எவ்வளவு தூரம் செயலாக்கப் போகின்றோம்?
உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள். உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும்.
கணக்கு காட்டாமல் செல்வம் சேர்த்துள்ளவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நம்மிடம் தகுந்த கணக்கை கடவுள் எதிர்பார்க்கின்றார்.
இனம் வாழும் வகையின்றி பலர் வாழும் நிலை தன்னை தரை நின்று இனி மாற்றுவோம். இனம் வாழும் வகையின்றி பலர் வாழும் நிலை தன்னை தரை தான் இன்னும் செருக்கில்லையே, தனதென்னும் பொருள் இல்லையே. இறை உலகை படைத்தார், நமக்காக தந்தார் வாழ்வாங்கு நாம் வாழுவோம். இறையேசு தான் கண்ட இறையரசின் கனவுகளை நனவாக்கி நாம் வாழுவோம். எல்லோரும் ஒன்றாகணும், இல்லாமை இல்லாகி சமநீதி நிலையாகி எல்லோரும் வாழ்ந்தாகணும், இறையாற்றி வந்தாகணும். சமநீதி நிலையாகி எல்லோரும் வாழ்ந்தாகணும், இறையாற்றி வந்தாகணும்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலி.